இலங்கை அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையாக ஜனவரி 8ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் ஆளுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனவே அதன் தலைவர் ஜனாதிபதி மஹிந்தா ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிட இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறார். எதிரணி கூட்டமைப்பு ஒன்று பொது வேட்பாளர் ஒருவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் கடந்த பல வாரங்களாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் ஒரு புதிய திருப்பமாக தான் மைத்ரிபால சிறிசேன இங்கே வந்திருக்கிறார். இந்த மைத்ரிபால சிறிசேன இலங்கை அரசியலில் யார், அவர் என்ன வகையான ஒரு பங்கை இதுவரை வகித்து வந்திருக்கிறார்?
முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய ஏற்பாட்டிலே பின்புலத்திலே அரசு தரப்பிலிருந்து மிக முக்கிய ஒருவரை எடுப்பதற்கான வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பது பற்றி நாங்கள் அறிந்திருந்தோம். 2 வாரங்களுக்கு முன்னரே அது மைத்ரிபால சிறிசேனாவா இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்திலே மைத்ரிபால சிறிசேன ஒரு நீண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீண்ட கால உறுப்பினராக இருந்து வந்தவர், மத்திய வடமத்திய மாகாணத்தை சேர்ந்தவர் என்ற முறையிலே ஆழமான மிக ஆழமான நினைக்கிறேன் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு பின்னர் அந்த பிரதேசத்திலே கொடிகட்டி பறந்த ஒரு சுதந்திர கட்சி பிரமுகர். மிக நெருக்கடியான காலகட்டங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்கொண்ட போதெல்லாம் அதனுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்து அந்த கட்சிக்காக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். எவ்வாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நீண்ட காலம் முன்னர் எம்பியாக இருந்தபோது இடைவெளியிலே வந்த சந்திரிகா குமாரதுங்க ஆட்சி பீடத்தை கைப்பற்றினாரோ அதே போல தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்சக்கு பின்னர் அந்த கட்சியிலே நீண்ட கால உறுப்பினராக இருந்த மைத்ரிபால போன்ற மற்றவர்களுக்கு இந்த குடும்ப ஆட்சி முறை அல்லது குடும்ப முறைமையின் கீழான இந்த நீண்ட அதிகாரம் கட்சியினுடைய பிடியிலே இடையிலே வந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீண்ட காலம் கட்சியோடு இருப்பவர்களை ஒதுக்கி விடலாம் என்ற ஒரு நெருக்கடி கட்சிக்குள் கடந்த 5-6 வருடங்களாக இருந்து வருகின்ற பின்னணியிலே இந்த மைத்ரிபால சிறிசேனாவோட எழுச்சி இடம்பெற்றிருக்கின்றது நான் நினைக்கிறேன்.
பண்டாரநாயக்க குடும்பத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கின்ற ஒரு நபர்தான் மஹிந்த ராஜபக்ச. மஹிந்த ராஜபக்ச அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆதிக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இன்று இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முழுமையாக நீண்ட காலமாக ஒரு முக்கிய தலைவராக இருந்து வந்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவில் இருந்து மைத்ரிபால சிறிசேன எந்த இடத்தில் வேறுபடுகிறார்?
நான் நினைக்கிறேன் மைத்ரிபால சிறிசேனவினுடைய சகோதரர்கள் அல்லது அவர்களுடைய குடும்ப பின்னணி கட்சியில் இருந்தாலும் இப்போது இந்த குடும்ப ஆதிக்கம் போன்ற ஒரு ஆதிக்கத்தை அவர் தரக்கூடியவராக இருப்பார் என்று நான் தோன்றவில்லை. மேலும் அவர் பலதரப்பு ஆதரவோடு நேரடிக்காக வருகிறார். அவருடைய முக்கிய கோஷம் நிறைவேற்று அதிகாரத்தை அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறைமையை ஒழிப்பதாகும். ஆகவே அந்த முறைமையிலிருந்து வெளிவரும் போது இப்போது ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆதிக்கப்படி இருப்பது போன்ற குடும்ப ஆதிக்கப்படிக்கான வாய்ப்புகள் ஓரளவு குறையும். அதையே எல்லோரும் பலதரப்பினரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்று கூறலாம்.
மஹிந்த ராஜபக்சவினுடைய கட்சி பின்புலம் அதற்கும் மைத்ரிபால சிறிசேனவின் கட்சி பின்புலத்துக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் எதுவும் இருக்கிறதா?
நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மிக நெருக்கடியான காலகட்டத்திலே கட்சிக்காக உழைத்தவர். அது மாத்திரமல்ல மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தவர். அவருடைய ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னர் அவருடைய போக்கும் அவருடைய அரசியல் வரலாறும் மக்களால் பெரிதும் எல்லா தரப்பினராலுமே பெரிதும் மதிக்கப்பட்டவை. ஆனாலும் அவருக்கு பிற்காலத்திலே விடுதலை புலிகளுக்கு எதிரான அவருடைய ஆக்ரோஷமான நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு மூலம் விடுதலை புலிகளை தோற்கடித்த அவருடைய வரலாறு ஆகியவை அவரை ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு எதேச்சாதிகார திசையை நோக்கி வழிநடத்திவிட்டன. இன்றைய நிலையிலே இதுவரை எங்களுக்கு தெரிந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அத்தகைய நிலை உள்ளவர் அல்ல. ஒரு பொதுவாழ்விலே ஓரளவுக்கு நல்ல பெயர் உள்ளவர். அவருடைய சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் சம்பந்தமான சில ஊழல் விவகாரங்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு மிஸ்டர் கிளீன் என்ற பெயரை எடுத்து வைத்திருக்கின்றவர்கள் என்றபடியால் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் இடையிலே அடிப்படையிலே வேறுபாடு இருக்கின்றது.
மஹிந்த ராஜபக்சவுக்கு சமமான ஒரு பொது எதிரணி வேட்பாளரை களமிறக்குவதுதான் இந்த எதிரணிகளின் பொது கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகவும் முயற்சியாகவும் இருந்தது. கடந்த பல வாரங்களாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து வந்திருக்கின்றன. ஆனால் தற்போது ஆளுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே இருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வேட்பாளரை இந்த கூட்டணி களமிறக்க தயாராக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்ற கட்சிக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்வாக்கை மீறி மைத்ரிபால சிறிசேனாவால் அந்த கட்சிக்குள் இருப்பவர்களினுடைய ஆதரவை திரட்டிக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வாக்குகளை அல்லது அந்த உள்ளே இருக்கின்ற செல்வாக்கை மாத்திரம் வைத்துக் கொண்டு நீங்கள் கணிப்பீடு செய்வீர்களானால் இன்றைய நிலையிலே மஹிந்த ராஜபக்ச உயர்ந்தவராக இருக்கக்கூடும் பலத்திலே. ஆனால் வெளியிலே பலதரப்பு குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கர் சஜித் பிரேமதாச போன்றவருடைய தரப்பினர் சரத் பொன்சேகாவினுடைய கட்சி அதே போன்று பிரமுகர்களாக இருக்கின்ற முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி போன்றவர்களுடைய ஆதரவும், அதே நேரத்திலே குறிப்பிடத்தக்க அளவில் நேரடியாக இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர்களுடைய வம்சாவளியில் வந்த அவருடைய மகளான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க போன்றோரின் பின்புலத்திலே நான் நினைக்கிறேன். அந்த ஆதரவோடு சேர்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சே நிச்சயமாக ஒரு தடுமாற்றத்தை, ஒரு பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு எதிரியை இப்போது சந்திக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார் என்றே தோன்றுகின்றது.
கடந்த தேர்தலில், 2010 தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒரு அமோக வெற்றியை பெற்றிருந்தார். மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக சரத் பொன்சேகாவை களமிறக்குகின்ற போதும் கூட இதே மாதிரியான ஒரு தோற்றம் தான் நிலவியது. மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிரான ஒரு, அவருக்கு தகுதியான ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கியிருப்பதாகத்தான் எதிரணிகள் கூறியிருந்தன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த தடவை இருக்கின்ற வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
ஒரு பார்வையாளன் என்ற முறையிலே கடந்த தடவை அது விடுதலை புலிகள் மீதான வெற்றிக்கு மீது இருந்த மிகப்பெரிய எழுச்சியோடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களை எதிர்கொள்வதற்கான ஒரு வேட்பாளராக இன்னொரு விடுதலை புலிகளை தோற்கடித்த ஒரு தளபதியை களமிறக்கும் முயற்சி எடுக்கப்பட்டது. அப்போது ஐக்கிய தேசிய கட்சி பலவீனமானதாக இருந்தது. இப்போது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி பலம் பெற்றிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியிலே ஜேவிபியும் இணைந்து கொள்ளும். என்னை பொறுத்தவரை இப்போது ஒரு கேள்வி, இந்த திடீர் அதிரடி அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் எதிர்பாராத விதத்திலே அவருடைய கட்சியினுடைய செயலாளரே அவருக்கு எதிராக கிளர்ந்திருப்பது, அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்த்தியிருப்பதாக நினைக்கிறேன். என்னுடைய தகவல்கள், எனக்கு கிடைத்த தகவல்கள் சரியாக இருக்குமானால் இன்றைய நிலையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நிச்சயமாக தனித்து சிங்கள பௌத்த தீவிரவாத வாக்குகளை நம்பியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அதற்காக அவர் தன்னுடைய சகோதரர் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சேவை கூடிய அளவு பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார். முன்னர் ஒரு தடவை அவர் மூன்றாவது தடவை போட்டியிட முடியாத சட்ட சிக்கல் வருமானால் அவரது இடத்துக்கு அவரது சகோதரர் கோட்டாபய இறக்கப்படலாம் என்று பேச்சு அடிபட்டது. இப்போது அது பற்றியும் பரிசீலிக்கப்படுகிறார். அதாவது ஆளுந்தரப்புக்குள்ளேயே ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு எதிர்கட்சியினுடைய முழு ஆதரவோடு ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற ஒரு வேட்பாளராக ஒருவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவரை தோற்கடி ப்பதற்கு மாற்று ஏற்பாடாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு பதிலாக அவருடைய சகோதரர் கோட்டாபயாவை இறக்குவதன் மூலம் பௌத்த சிங்கள தீவிரவாத வாக்குகளை ஒரே அடியாக அள்ளி வெற்றியை நிலைநாட்ட முடியுமா என்ற ஒரு சிந்தனை போக்கும் கொழும்பில் ஆளுந்தரப்புக்குள்ளே ஆராயப்படுவதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதுவும் இன்றைய சூழலிலேயே கவனிக்கப்பட வேண்டிய விடயம்.
இதற்கிடையில் கடந்த தடவை பொது எதிரணி வேட்பாளரை ஆதரிப்பதில் சிறுபான்மை கட்சிகள் முக்கிய பங்கு வகித்திருந்தன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இது போன்ற மலையகத்தின் சில கட்சிகள், இப்படியான கட்சிகளும் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இந்த தடவை மைத்ரிபால சிறிசேன ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்?
ஒரு அடிப்படையை சிறுபான்மை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலோ இதன் பெறுபோரோ அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்துவிடப் போவதில்லை, ஒரு புதிய சூழ்நிலையை தந்துவிடப் போவதில்லை என்பதை நான் நினைக்கிறேன் சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகளிலே அதை ஒரு பரிசீலனையாக கொண்டு எடுப்பார்கள். அடுத்தது இந்த விடயத்திலே குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற சிறுபான்மை கட்சியினுடைய தலைவர்கள் பொது எதிரணி வேட்பாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவர்கள் கொண்டிருக்க வாக்கு வங்கி அவர்களுக்கு பின்னால் செல்லுமா என்ற இன்றைய கால சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அமைதி பேணுவார்கள், மக்களை சரியான வாக்களிக்க சொல்லிவிட்டு விலைத்து நிற்பார்களே தவிர தாங்கள் ஒரு தரப்போடு சேருவதன் மூலம் மற்ற தரப்பை பௌத்த சிங்கள தீவிரவாதிகளை உசுப்பேத்தி வெற்றி பெற வைப்பதற்கான தந்திரோபாயத்தை இந்த முறை அனுமதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது.
இந்த தடவை தேர்தலில் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை மக்களின் வாக்குகள் ஒரு தீர்க்கமான சக்தியாக இருக்கும் என்ற வாய்ப்பு இருக்கிறதா?
நான் நினைக்கிறேன் தீர்க்கமான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த 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 வாக்குகள் தங்களுக்கு இருக்கின்றது என்ற கனதியான நிலைப்பாட்டை யாரும் முன்வைப்பானார்களானால் அது அவர்களுக்கு பின்னடைவாகவே தென்னிலங்கையில் மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த இரண்டுக்கும் நடுவிலே ஒரு சமநிலையை பேணுகின்ற போக்கை பிரச்சாரத்திலே நான் நினைக்கிறேன் தரப்புகள் பின்பற்றக்கூடும்.
அதாவது மஹிந்த ராஜபக்சேவுக்கு சமமான ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான முயற்சிகளில் எதிரணிகள் கடந்த பல வாரங்களாக ஏன் சில மாதங்களாகவே ஈடுபட்டு வந்திருக்கின்றன. ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்த நிலையில்தான் ஆளுந்தரப்பிலிருந்து ஒருவரை வரவழைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவதானிகள் கூறுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நிலைமை இலங்கை அரசியலில் எதனை காட்டுகிறது?
நான் நினைக்கிறேன் இதிலே இது வெளிப்படையான ஒரு விடயம். பொது எதிரணிகள் எவ்வாறு பலமாக இருந்தாலும் ஆளுந்தரப்பினுடைய நிறைவேற்று அதிகாரத்தின் கீழான ஒரு தேர்தலிலே ஆளுந்தரப்பை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்காமல் வெற்றி பெறுவது சாத்தியமல்ல என்பது பொது எதிரணிக்கு தெரிகின்றது. பொது எதிரணி தவிரவும் ஆளுந்தரப்பிலே இருக்கின்றவர்களும் இந்த நிறைவேற்று அதிகாரத்தினுடைய கீழ்மைத்தனங்களினால் களைத்து போய்விட்டார்கள். இதை எப்படியாவது தொலைத்தாக வேண்டும் என்ற ஒரு உணர்வு எழுச்சி இலங்கையிலே அரசியல் தலைமைகள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது, கிளர்ந்திருக்கின்றது. அதன் வெளிப்பாடாக ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடாகவே நான் இதை பார்க்கிறேன். இது தனியாக இரண்டு தலைமைகளுக்கு இடையிலான போட்டியாக பார்க்காமல் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே இனங்கள் கடந்து அரசியல் கடந்து இந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எழுந்திருக்கின்ற உறுதியான அனுபவ பாடம் பட்டறிவுனுடைய விளைவாக இதை பார்க்கிறேன். அதற்கான ஒரு கூட்டணிவே தவிர இது ஒரு எதிரணியினுடைய தோல்வியின் விளைவாக ஏற்பட்ட ஒரு விடயமாக பார்க்க தேவையில்லை. நிறைவேற்று அதிகாரம் ஆளுந்தரப்புக்குள்ளேயே அதிருப்தியையும் தாங்க முடியாத எல்லை முடியாத விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்ற உச்சமாகவே இதனை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
1978 ஜெயா ஜெயவர்தன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி முறையை கொண்டு வந்ததன் பின்னர் தான் இலங்கையில் இன முரண்பாடுகள் தீவிரமடைந்தன என்பதை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இல்லாமல் போவது அங்கு வாழ்கின்ற சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் என்று கருதலாமா?
நான் நினைக்கிறேன் முன்னர் சோல்பரி ஜாப்புக்கு கீழே எங்களுக்கு வழங்கப்பட்ட 28வது பிரிவின் கீழே வழங்கப்பட்ட சிறுபான்மையினரின் அதிகாரங்களை அல்லது அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற ஏற்பாடுகளை சேர்க்கின்ற ஒரு மாற்று ஏற்பாடை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமனே நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதன் மூலம் மட்டும் சிறுபான்மை இனத்தவருடைய உரிமைகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் நாடாளுமன்றத்துக்கு பதில் கூற வேண்டிய ஒரு நிறைவேற்று அதிகாரம் இருக்குமானால் அதுவும் இப்போதைய திட்டத்தின் கீழே இந்த வீதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை ஒழிக்கப்படும் என்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது. அத்தகைய சூழல் வருமானால் 17வது திருத்தத்திலே சொல்லப்பட்ட சுயாதீன குழுக்கள் மீண்டும் கொண்டு வரப்படுமானால் ஓரளவுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான அடக்குமுறை நடவடிக்கைகளை அல்லது அதிகார வரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது ஒரு தீர்வுக்கான வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.